இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவனின் நாமத்தில் அஸ்லாம் அலைக்கும் என்று வாழ்த்துக்கள் கூறி மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல் பாடத்திலே தௌத்தின் புஸ்தகத்தில் இறைவன் இன்சான் தனது சாயலாக படைத்தான் என்றும் இறைவன் மனிதனை ஏன் படைத்தான் என்றும் படித்தோம். இறைவன் இன்சான் தன்னை முழு மனதோடு அன்பு செலுத்த வேண்டும், முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவதனால் இறைவனோடு உள்ள ஐக்கியத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். இன்சான் தன்னிடம் போதுமான அளவு அன்பு செலுத்தி தனக்கு கீழ்ப்படிவானா என்பதை சோதித்தறியும்படியாக அவனுக்கு முன்பாக ஒரு சிறிய பரீட்சையை வைத்தான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதாமை சோதித்த பின் அவன் இறைவனால் சபிக்கப்படவும் தண்டிக்கவும் இறைவனிடமிருந்து தூரமாக போனான். இறைவனோ இன்சான் எப்பொழுதும் தன்னுடன் ஐக்கியமாயிருக்கவும் அன்பு கூறவும் எதிர்பார்த்திருந்தான். எப்படியும் நாம் கடந்த பாடத்திலே ஆதாமும் ஏவாளும் இறைவாக்கே தள்ளி சைத்தானின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து இறைவனால் தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு மறுபடியும் தௌத் முதல் புத்தகத்தின் மூன்றாவது சூழலிலிருந்து ஆதாமும் ஹவ்வாவும் இறைவனால் தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்து பாவம் செய்த பின் என்ன நடந்தது என்பதை பார்க்க போகிறோம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு ஆதாமும் ஹவ்வாவும் முதலாவதாக செய்தது என்ன? அவர்கள் குற்ற மனசாட்சியினால் தங்கள் நிர்வாணத்தை மூட முயற்சித்தார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதியாகமம் 2:25 நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது அவர்களுடைய சரீரத்தில் ஏற்பட்ட மாறுதலை குறித்து அவர்கள் அக்கறை கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் நிர்வாணத்தை உணர்ந்து தங்களை நியாயம் தீர்க்கும் பரிசுத்தமான இறைவனுக்கு முன்பாக குற்ற மனசாட்சியுடையவர்களாய்க்கொண்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக இறைவன் ஏதேன் தோட்டத்தில் வந்து இவர்களுடன் பேசுவதும் மகிழ்ச்சியாயிருப்பதும் வழக்கமாயிருந்தது. ஆனால் இப்பொழுது இறைவன் இவர்களை நெருங்கின போதோ அவர்கள் வெட்கத்தினால் ஏற்பட்ட பயத்தில் நடுங்கினார்கள். அதோடு ஏதேனில் இருந்த மரத்தின் பின்னே தங்களை மறைத்துக் கொள்ள பிரயாசப்பட்டார்கள். ஆதாம் ஏன் பயந்து ஒளிந்து கொண்டான்? அதை புரிந்து கொள்வது கடினமல்ல. மற்றொருவனுடைய இடத்திலிருந்து ஒருவன் திருட முற்படும் போது அந்த இடத்தின் எஜமானன் வரும் சத்தத்தை கேட்டுவிட்டால் திருடுவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பான். ஆதாமும் அப்படித்தான் செய்தான். தான் இறைவாக்குக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை நன்றாக அறிந்திருந்தான். இறைவாக்கிற்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு ஆதாம் பயந்திருக்கலாமா? ஆம், திட்டமாகவே ஆதாம் பயந்தான். காரணம், அந்த மரத்தின் கனியை புசித்தால் மரித்து விடுவாய் என்று இறைவன் கூறியிருந்தான். இறைவன் தன் வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொண்டானா, அதாவது வாபஸ் வாங்கிக் கொண்டானா? ஆதாம் உடனே செத்துப்போனானா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதனை உண்மையாகவே தண்டிப்பானா? இறைவன் தன்னை ஆளுகை செய்வதை சைத்தான் தள்ளிவிட்ட பிறகு இறைவன் என்ன செய்தான்? சைத்தானையும் அவன் கூட்டத்தினரையும் அழித்து விட்டானா? இல்லை, அழிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இருந்த பரிசுத்த ஸ்தானத்தை விட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அதோடு அவர்களே நித்திய நரகத்திற்கென்று ஏற்படுத்திவிட்டான். சைத்தானை போலவே ஆதாம் இறைவனின் ஆளுகையை நிராகரித்து விட்டான். இறைவன் ஆதாம் தண்டனை இல்லாமல் போகட்டும், இது ஒரு பெரிய காரியமல்ல, விட்டுவிடலாம் என்று இறைவன் நினைத்தானா? அப்படியல்ல, இறைவன் பரிசுத்தமானவன். பாவத்திற்கு எதிராக பாவிக்கு நேராக நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து அவனை தண்டிக்க வேண்டும். ஆபக்கூக் 1:12-13 வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தரவருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாயத்தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரு. பின்னை துரோகிகளே நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறதென்ன? இறைவன் பாவம் செய்யும் மனிதனை தண்டிக்கத்தகதாக வேண்டும். ஆதாம் நபி அவர்கள் பாவம் செய்த பின் இறைவன் என்ன செய்தான்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார் என்று ஆதாமே தேடிச் சென்றான். ஆதாமே, எங்கே இருக்கிறாய் என்று இறைவன் கேட்டான். இறைவனை நேரில் போய் ஆதாம் பார்த்தானா? இல்லை, இறைவனின் பார்வையிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள முயற்சி செய்தார். ஆதாமை இறைவன் ஏன் அழைத்தான்? ஆதாம் எங்கே இருக்கிறார் என்று இறைவனுக்கு தெரியாதோ? எல்லாவற்றையும் காண்கிறவனும் அறிந்தவனுமாயிருக்கிற இறைவன் ஆதாம் எங்கே மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவான். ஆதாம் தனக்கு முன்பாக வந்து தன்னுடைய மீறுதலை, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்த்தான். இறைவனுக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனாலும் இன்னும் இறைவன் ஆதாமை நேசிக்கிறான். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று இறைவன் கேட்டதற்கு ஆதாம் என்ன பதில் சொன்னதாக இறைவேதம் கூறுகிறது? ஆதியாகமம் 3:10-13 வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தை கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கிறபடி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆதாமும் ஹவ்வாவும் இருனுடைய கேள்விக்கு எப்படி பதில் கொடுத்தார்கள் பார்த்தீர்களா? ஒருவரை மற்றவர் குற்றப்படுத்த பார்த்தார்கள். இது என்னுடைய தவறல்ல, நீர் எனக்கு துணையாக கொடுத்து அவள் செய்த தவறு என்று ஆதாம் சொன்னார். ஏவாள் சொன்னால், என்னை குற்றப்படுத்தாதீர்கள், பாம்புதான் என்னை வஞ்சித்தது. எப்படியும் மனிதனின் இருதயத்தின் நினைவுகளை அறிந்த தேவன் அவர்கள் இருவரும் குற்றமுள்ளவர்கள் என்பதை அறிந்திருந்தார். இறைவன் அந்த மரத்தின் கனிகளை இவர்களை புசிக்கவில்லை. சாத்தானும் அவர்களை அந்த பழத்தை சாப்பிட வைக்கவில்லை. இல்லாவிட்டால் இன்சானை சோதிக்கவும் ஏமாற்றவும் செய்வான். ஆனால் ஒரு காரியத்தை செய்யும்படி அவனால் பலவந்தப்படுத்த முடியாது. சைத்தான் ஹவ்வாவை ஏமாற்றினான். ஆனால் ஹவ்வாவ் என்ன செய்தாள்? இறைவனுக்கு முன்பாக பாவம் செய்தாள். ஆதாமை குறித்து இறைவாக்கு கூறுவதாவது, 1 தீமோத்தேயு 2:14 நாம் வாசிக்கலாம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அவன் தன் சொந்த வழியில் செல்லும் உணர்வுள்ளவனாயிருந்தான். இறைவன் எந்த கட்டளையை கொடுத்திருந்தான் இறைவன் என்பது ஆதாமுக்கு தெரியும். ஆனாலும் அவன் நீதியின் மார்க்கத்தை விட்டு அநீதியின் மார்க்கத்தில் செல்லும்படியாக நடத்தப்பட்டான். ஆதாம் கீழ்ப்படியாமலோடு நின்றுவிடவில்லை. தன்னுடைய பாவத்தோடு கூட மற்றவர் மேல் பழி போடுவது என்ற பாவத்தையும் சேர்த்து கொண்டான். இன்று வரையிலும் இன்சான் தன்னுடைய பாவத்திற்காக காரணத்தை மற்றவர்கள் மேல் போட்டுவிடுவதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவாக்கின் மூலமாக இறைவன் இன்று வரை மனிதர்களை கேட்டும் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய், எனக்கு சொல் என்பதே. நீ என்ன செய்தாய்? நீ ஏன் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ ஏன் கீழ்ப்படியாமலும் விசுவாசிக்காமலும் போனாய்? என்னுடைய நன்மையான காரியங்களை நீ ஏன் நிராகரித்தாய்? உன் சொந்த பாவத்திற்காக நீ ஏன் மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்த முயன்றாய்? ரோமர் 14:11-12 வாசிக்கலாம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒருவனுக்கும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். ஆதாமும் ஏவாளும் சாத்தானும் சர்ப்பமும் இறைவனால் எப்படி சபிக்கப்பட்டார்கள் என்பதை இறைவாக்கிலிருந்து தொடர்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 3:14-19 வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவர்களுடைய பாவம் என்பது எதை விளைவித்தது என்பதை பார்த்தீர்களா? அது துக்கத்தையும் வேதனையையும் பிறப்பித்தது, முல்லையும் குறுக்கையும் பிறப்பித்தது, வருத்தத்தையும் வியர்வையையும் பிறப்பித்தது, வியாதியையும் மரணத்தையும் பிறப்பித்தது. ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம். தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசித்தால் ஆதாமுக்கும் ஹவ்வாவுக்கும் என்ன நடக்கும் என்று இறைவன் கூறினான். அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆதாமும் ஹவ்வாவும் அந்த நாளில் தானே மரித்து கபரில் வைக்கப்பட்டார்களா? இல்லை. ஆனால் அவர்கள் அதை செய்த நாளில், அவர்கள் அந்த நாளில் சரீரத்தின்படி மரிக்கவில்லை. ஆனால் ஆதாம் அவ்வாவுடைய ஆத்மா மரணமடைந்தது. காரணம், அவர்கள் இறைவனோடு காலம் காலமாக இருக்க வேண்டிய ஐக்கியத்தை இழந்துவிட்டார்கள். நாம் ஏற்கனவே படித்தபடி பார்த்தபடி மரணமானது இறைவனிடமிருந்து அவர்களை தனிமைப்படுத்தினது. ஆதாமும் ஹவ்வாவும் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபோது அவர்கள் தாங்களாகவே இறைவனிடமிருந்து பிரிக்க மாட்டார்கள். அதாவது, அவர்களின் ஜீவன் ஆத்மா பிரிக்கப்பட்டது. சைத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் எப்பொழுது சைத்தானை பின்பற்றி போனார்களோ அப்பொழுதே அவர்கள் இறைவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து தடை பண்ணப்பட்டு இறைவனோடு உள்ள வாழ்வின் பங்கை இழந்து போனார்கள். அவர்கள் சைத்தானின் பக்கமாக சேர்ந்தபோது அவர்கள் இறைவனுக்கு எதிராளியாக மாறிவிட்டார்கள். இறைவனின் அறிவுரை எச்சரிப்பின்படி இறைவனுடைய உறவு ஐக்கியம் மரித்துவிட்டது. உதாரணமாக, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்க வேண்டிய என்று வைத்துக் கொள்ளுவோம். உங்களுடைய நண்பர் உங்கள் எதிராளியின் பக்கம் சாய்ந்துவிட்டால் என்றால் உங்கள் நண்பரும் உங்கள் எதிராளியாகி விடுகிறான் என்பது உண்மைதானே. உங்களுடைய நண்பனோடு உங்களுக்குள்ள உறவு முறை துண்டிக்கப்பட்டு விடுகிறது, மரணமடைந்து விடுகிறது. நாங்கள் சொன்னபடியே உங்கள் நண்பனின் எதிராளி உங்களுக்கு எதிராளியாகி விடுகிறான். அப்படித்தான் யாவொருவன் சைத்தானுக்கு நண்பனாகி விடுகிறானோ அவன் இறைவனுக்கு எதிராளியாகி விடுகிறான். பாவம் என்பது இன்சானை இறைவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. இன்றைய பாடத்திட்டத்தை நிறைவாக்கும் முன்பாக நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவும் நினைவு கூறவும் வேண்டும். அதாவது, நாம் எல்லோரும் பாவத்தில் பிறந்தவர்கள் என்றும், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம் என்றும், இறைவனோடு உள்ள நித்திய வாழ்க்கைகளிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும், நாம் இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இறைவாக்கியம் கூறுவதென்னவென்றால், ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபடியால் அவன் பாவியானான். இப்படி பாவம் செய்த ஆதாம்தான் பிறகு வந்த அத்தனை சந்ததிக்கும் தகப்பனானான். ஆகவே ஆதாம் அவனுக்கு பாவியாயிருக்கிறபடியால் அவனுடைய சந்ததியின் அத்தனை பேரும் பாவிகளே. அவனுடைய சந்ததிகள் அத்தனை பேரும் பாவிகளே. ஒரு மரத்திலிருந்து விழுந்த ஆப்பிள் தன்னை போல ஆப்பிள்களை முளைப்பிக்கிறது போலவும், எலிகள் தன் இனத்தையும் ஓநாய்கள் தங்கள் இனத்தையும் உற்பத்தி செய்வது உலக வழக்கமாயிருப்பது போல, ஆதாமின் சந்ததிகள் அனைவரும் பாவிகளாகவே பிறக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆதாமுடைய பாவமானது அவனை இறைவனின் ஐக்கியத்திலிருந்து பிரித்துவிட்டது. இன்று வாழ்கிற அத்தனை பேரும் தங்களுடைய ஆதாம் இறைவனுடைய ஆளுகையை இழந்துவிட்டான். அதன் முடிவு என்னவென்றால், ஆதாமின் சந்ததிகளான மனுக்குலம் அனைத்தும் இறைவனை விட்டு பிரிக்கப்பட்டன. ஒருவனின் தொற்று வியாதி தன்னை சார்ந்த மற்றவனையும் தொற்றிக்கொள்ளும் என்று உலகத்தார் கூறும் விதமாகவே இறைவாக்கியமும் இதைத்தான் சரியாக சொல்கிறது. ரோமர் 5:12 வாசிக்கலாம். இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இறைவனிடமிருந்து தனிமையாக்கப்பட்ட ஆதாம் ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு தனிமையாக்கப்பட்ட கிளைக்கு ஒப்பாக இருக்கிறான். மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளைக்கு என்ன நடக்கும்? அது இனி தொடர்ந்து அந்த செடியுடன் இணைந்திருக்க முடியாது. அந்த கிளை உலர்ந்து போய் உயிரற்றதாகிவிடும். மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளைகளுக்கெல்லாம் நடப்பது என்ன? அவைகள் உயிரோடு இருக்குமா? இல்லை, அவைகள் உயிரற்ற நிலையை அடைந்துவிடும். காரணம், அவைகளும் மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கிளைகளிலிருந்து வெட்டப்பட்ட கிளைகளாயிருக்கின்றன. இவ்விதமாகத்தான் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளையிலிருந்து வெட்டப்பட்ட கிளையைப் போல இருக்கிறார்கள். ஆதாம் தன் பாவத்தின் காரணமாக மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளையை போலாகிவிட்டான். நாம் எல்லோரும் ஆதாமிடமிருந்து வெட்டப்பட்ட கிளையைப் போல இருக்கிறோம். சபுர்வேதத்தின் ஆக்கியோன் தாவூத் நபி அவர்கள் கூறும்போது சங்கீதம் 51:5 வாசிக்கலாம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவம் என்பது பால்வினை நோயை போன்றது. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த வியாதி பரவிவிடும். ஒருமுறை இந்த தோல் வியாதி ஒருவனுக்கு வந்துவிட்டால் அது அவனை விட்டு போகாது. ஒரு மனிதனின் குழந்தையை பால்வினை நோய் தாக்கிவிட்டால் அது அந்த குழந்தையை விட்டு நீங்காது. ஒரு மனிதனுக்கு இந்த பால்வினை நோய் இருந்ததென்றால் அது அவனுடைய குழந்தைக்கும் பரவும். பால்வினை நோய் என்பது ஒரு உயிர்கொல்லி. மனிதன் இன்று வரை அதிலிருந்து விடுதலை இல்லாதவனாகவே காணப்படுகிறான். பாவம் என்பதும் அதுபோலதான். ஒரு தொற்று நோயைப் போல இந்த பூமி முழுவதும் பரவச் செய்யும் தன்மை உடையது. பாவம் ஒரு உயிர்கொல்லியே. அது மனிதனை என்றென்றும் அழிக்கக்கூடியதே. மனிதனோ வென்றால் அதிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியாதவனாகவே இருக்கிறான். பரிகாரமற்றவனாகவே பாவத்தின் தண்டனையிலிருந்தும் அதன் வல்லமையிலிருந்தும் நமக்கு ஒரு பரிகாரத்தை இறைவனே நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறபடியினால் சந்தோஷம் நிறைந்த நாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பரிகாரத்தை நம்பி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியும் ஆதாமுக்கும் ஏவானுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்து எப்படி மனிதர்களை பாவம் சைத்தான் நரகம் இவைகளிடமிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு அதிசயமான வாக்குத்தத்தை இறைவன் கொடுத்தான் என்பதை குறித்து இன்ஷா ஹல்லா நாம் வரக்கூடிய பாடத்திட்டத்தில் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றி. தாவூத் நபி அவர்கள் மூலமாக வெளியிட்ட இந்த ஆயத்தை நீங்கள் கவனித்துக்கு வண்ணமாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமேன். சங்கீதம் 51:5 வாசிக்கலாம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்.